வணக்கம் நவீன் அவர்களே.
வணக்கம்.
உங்களது பேச்சு நாவலுக்கு மலேசிய அரசு தடை விதித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பான அறிவித்தல் அல்லது உத்தரவு ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறதா?
இல்லை, இப்போது வரைக்கும் எந்த விதமான அறிவிப்போ கடிதமோ அல்லது என்னை அழைத்தோ எந்த விதமான கேள்விகளோ விசாரணையோ கூட வந்து நடத்தப்படவில்லை. எல்லாரையும் போல நானும் நாளிதழ் வழியாகத்தான் என்னுடைய நாவல் வந்து தடை செய்யப்பட்டது என்று அறிந்து கொண்டேன்.
இந்த நாவல் மீதான தடைக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது?
அதாவது என்னிடம் அதிகாரப்பூர்வமான எந்த கடிதமும் வராத பட்சத்தில் நான் புரிந்து கொண்ட அளவில் முதலாவது குற்றச்சாட்டு இந்த நாவல் சாதிய துவேஷம் செய்கின்றது என்பது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு இந்த நாவலில் கொச்சை வார்த்தைகள் இருக்கின்றன என்பது இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது இந்த நாவல் ஆபாசமானது. இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் இதை தடை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
சரி, இந்த தடைக்கான காரணங்களாக சொல்லப்படுபவற்றின் அடிநாதம் வந்து மலேசியாவில் உள்ள சமூகங்களை இது காயப்படுத்தும், தவறாக வழிநடத்தும், கலாச்சார சீர்கேடு என்பதாக பொருள் கொள்ளப்படுகிறது. ஆகவே முன்னைய காலங்களை எடுத்துக்கொண்டால் மலேசியாவில் இப்படியாக வெளிவந்திருக்கின்ற படைப்புகள் எதிர்ப்புகளை தடைகளை சந்தித்திருக்கின்ற சூழலில் இந்த படைப்புகளை கொண்டு வருவதற்கு முதலே சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் அவற்றை காட்டி அனுமதி பெற வேண்டிய ஏதாவது பொறிமுறை அங்கிருக்கிறதா? அப்படி இருந்தும் நீங்கள் வேண்டுமென்றே சீண்டும் வகையில் இந்த நாவலை நீங்கள் கட்டமைத்திருந்தீர்களா?
இல்ல, இந்த நாட்டில் அதாவது ஒரு நாவலை பிரசுரிப்பதற்கு முன்பாக அதை காட்டி அனுமதி வாங்குவதற்கு போன்ற நடைமுறை வழக்கில் இல்லை. இது ஒன்று. இரண்டாவதாக, இதற்கு முன்பு இந்த நாட்டில் நான் ஏறக்குறைய மலேசிய நாவல்களில் வந்தவற்றில் பெரும்பாலானவற்றை வந்து வாசித்திருக்கிறேன். எனவே ஒரு நாவலுக்குள் இருக்கின்ற புலங்கு மொழியில் இருக்கின்ற கொச்சை சொற்களோ அல்லது சூழலுக்கு ஏற்ப இருக்கின்ற பாலியல் காட்சிகளோ இவை இருப்பது மலேசிய நாவல்கள் மிக இயல்பானது. ஆனால் நாவல் குறித்த புகார் செல்லாத வரையில் அந்த நாவல் மீது அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை. இந்த நாட்டில் ஏராளமான நாவல்கள் இது போன்ற நாவல்கள் இருந்தாலுமே அந்த நாவல்கள் மீது யாரும் புகார் அளிக்காததால் அரசாங்கம் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுபோல நீங்க சொன்னது போல ஒரு நாவலை பிரசுரிப்பதற்கு முன்பாக அதை ஒரு முன்னோட்டம் பார்க்கக்கூடிய சூழல் இந்த நாட்டில் இல்லை. சுயமாகவே ஒரு புத்தகத்தை வந்து அச்சடித்துக் கொள்ளலாம்.
இந்த பேச்சு நாவல் மீதான தடையின் பின்னணி இலக்கிய ரீதியிலான எதிர்ப்பு தானா அல்லது அதையும் தாண்டி வேறு பின்னணி இருப்பதாக உங்களுக்கு படுகிறதா?
நான் ஒரு 15 வருடமாக மலேசியாவில் இலக்கிய சொல்லில், நவீன இலக்கிய சொல்லில் செயல்பட்டு வருகிறேன். மலேசியாவில் ஒரு 50 ஆண்டு காலமாக நவீன இலக்கியம் இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் இலக்கிய விமர்சனம் என்ற ஒரு வகைமை, ரசனை விமர்சனம் என்ற வகைமை இல்லை. நான் 2006 இலக்கியத்தில் செயல்பட தொடங்கும் போது தீவிரமான கரரான இலக்கிய விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிக்கின்றேன். அதன் மூலமாக நிறைய பகைகளை சம்பாதித்துக் கொள்கின்றேன். பிறகு எது இலக்கியம், எது தரமான இலக்கியம் என்று தொடர்ந்து பேசக்கூடிய சூழலை மலேசியாவில் ஏற்படுத்துகின்றேன் சிற்றிதழ் வாயிலாக. அதற்கு முன்பு மலேசியாவில் ஒரு தீவிர சிற்றிதழ் போக்கு இல்லை. எனவே ஒரு சிற்றிதழ் போக்கை உருவாக்கி எது இலக்கியம், எது ஜனரஞ்சக இலக்கியம், எது பொழுதுபோக்கு இலக்கியம் என்று பேச ஆரம்பிக்கின்றேன். இந்த முரண்பாடுகள், இந்த முறுக்குகளால் நிறைய பேருக்கு என் மீது கோபமும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்னை படித்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. எனவே இந்த நாவல் வந்த பிறகு அவர்கள் அதை வந்து பயன்படுத்தி கொண்டார்கள். மற்றபடி இது இலக்கிய ரீதியாக இந்த நாவலை அணுகியவர்கள், நாவலை வாசித்தவர்கள் பெரும்பாலோர் இந்த நாவல் குறித்த ஆக்ககரமான கருத்துக்களை மட்டும்தான் சொல்லி வைக்கிறார்கள். ஆனால் இந்த நாவலை கொண்டு எப்படி படித்திருக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு அதில் இருக்கின்ற சில பகுதிகளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை சர்ச்சையாக மாற்றினார்கள்.
இதேவேளை சர்ச்சைக்குள்ளாகின்ற படைப்புகள் பிரபலம் அடைவதும் மக்கள் அவற்றை தேடி பார்ப்பதும் வழக்கமான ஒன்று. அதே யுக்தியைத்தான் நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்றும், வேண்டுமென்றே இந்த நாவலை நீங்கள் சர்ச்சைக்குள்ளாக்கினீர்கள் என்றும் நீங்கள் சொல்கின்ற அந்த தரப்பினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று நீங்கள் அவர்களோடு இணைந்து செயற்படுபவர் இல்லை என்றெல்லாம் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். வேண்டுமென்றே நீங்கள் சர்ச்சைகளை வரவழைத்துக் கொள்பவரா? இந்த விமர்சனத்துக்கு உங்கள் பதில் என்ன?
பொதுவாக சர்ச்சை அப்படின்னு என்னன்னாக்க, பொதுவான ஒரு மன சிந்தனையிலிருந்து யார் முரண்படுகிறார்களோ அந்த இடத்துல ஒரு சர்ச்சை வந்து ஆரம்பிக்குது. மலேசியாவில் கடந்த 50 ஆண்டுகளாக எந்த விதமான தீவிர இலக்கிய போக்கும் இல்லாத பட்சத்தில் மலேசியாவில் இருக்கின்ற ஜனரஞ்சக இலக்கியங்கள் மட்டுமே தரமான இலக்கியம் என்று வெளியில் காட்டப்படும் சூழலில் நான் மலேசிய இலக்கியத்தின் சத்தான பகுதிகளை எடுத்து வெளிக்காட்ட ஆரம்பிக்கின்றேன். இப்படி ஆரம்பிக்கும் போதே இது வந்து இதற்கு முன்பு நம்பப்பட்ட விஷயங்களை உடைக்கும் போது அந்த இடத்தில் வந்து சர்ச்சை வந்து வருகிறது. எனவே சர்ச்சை என்பது இப்படித்தான், பொதுவிலேயே நம்பப்பட்ட ஒரு விஷயம் மறுபடி சொல்லப்பட்டு இறுகி போன ஒரு விஷயத்தை யார் ஒருவர் கலைக்க நினைக்கிறார்களோ அந்த இடத்தில் சர்ச்சை வந்து ஆரம்பிக்குது. இந்த நாவலை பொறுத்தவரை இதை சர்ச்சைக்கான எந்த விதமாகவும் நான் இதை வந்து அணுகல. நான் இந்த நாவலை வந்து ஒரு நாவலாக என்னுடைய படைப்பாக வெளியீடு செய்கிறேன். எனக்கு எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் இந்த நாவலுடைய விரிவை அடக்க வேண்டும் என்று அல்லது என்னை ஏதோ ஒரு வகையில் ஒரு இழிவாக காட்ட வேண்டும் என்று இந்த நாவலை பயன்படுத்தி கொள்கிறார்கள். எனவே அப்படி பயன்படுத்தும் போது இந்த நாவலை வாசிக்காதவர்கள் தான் இந்த நாவல் குறித்த அவதூறுகளை தொடர்ந்து பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். அதாவது ஒரு சிறந்த திரைப்படத்தில் இருக்கின்ற ஒரு பாலியல் காட்சி மட்டும் எடுத்து ஒருவருக்கு அனுப்பினால் அவர் முகம் எப்படி சுழிக்கப்படுமோ அது போன்று ஒட்டுமொத்த ஒரு 280 பக்க நாவலில் இருக்கின்ற ஒரு காட்சியை மட்டும் எடுத்து படம் பிடித்து அனுப்பும் போது இயல்பாக பொது வாசகர்களுக்கு அதில் ஒரு சுணக்கம் ஏற்படவே செய்யும். அதுதான் இந்த நாவல் கழிவு வந்து நடந்தது.
சரி, இந்த தடையொட்டி உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறாக அமைய இருக்கின்றன? நான் படித்தேன், நீங்கள் அபராதம் செலுத்த நேரிடக்கூடும் அல்லது சிறை தண்டனை கூட அங்கு சட்டத்தில் இருக்கிறது என்பதாக படித்தேன். ஆகவே உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி அமைய இருக்கிறது?
அதாவது நாவலை தடை செய்த பிறகு நான் நாவலை விற்றால் மேற்கொண்டு விற்றாலோ அல்லது மறுபதிப்பு செய்தாலோ மலேசியாவுக்கு கொண்டு வந்தாலோ அப்பொழுதுதான் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மற்றபடி நாவல் தடை செய்யப்பட்ட பிறகு நான் மேற்கொண்டு அந்த நாவலை வந்து விற்பனைக்கு வைக்காவிட்டால் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது. ஆனாலுமே இன்று ஏறக்குறைய இந்த 2 நாட்களில் ஏறக்குறைய என்னுடைய கணிப்பின்படி ஒரு 57 கடிதங்கள் சில இயக்கங்களிடமிருந்தும் உலகம் முழுக்க இருக்கின்ற முக்கியமான படைப்பாளிகள் பிரான்ஸ்ல சோபா சக்தி, தமிழகத்தில் ஜெயமோகன், அப்புறம் தமிழ்நாட்டு முற்போக்கு இயக்கம், இப்படி ஏராளமான இயக்கங்கள், அப்புறம் இப்பொழுது பேராசிரியர் ராமசாமி இமயம், இப்படி நிறைய ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஆதரவை வந்து கடிதங்கள் வாயிலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடிதங்கள் தான் வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியில் அல்லது அவங்களுடைய பார்வை என்னன்னு இந்த அரசாங்கத்துக்கு வந்து காட்ட வேண்டியது இருக்கு. அதை மீள் பரிசீலனை செய்ய சொல்லான் இருக்கேன்.
ஆனால் மலேசியாவை பொறுத்தவரையில் அங்கிருக்கின்ற சமூக இலக்கிய அமைப்புகள் என்ன மாதிரியான ஆதரவை உங்களுக்கு வழங்குகின்றன அல்லது நீங்கள் அங்கு தனித்துத்தான் போராட வேண்டியிருக்கிறதா?
மலேசிய இலக்கிய போக்கு, அதாவது நான் சொல்வது போல ஒரு 15 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் மலேசிய இலக்கிய போக்கே நான் வந்து பேச்சுக்கு முன் பேச்சுக்கு பின் தான் பார்க்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பேச்சுக்கு முன் வரைக்கும் மலேசியாவில் ஒரு இலக்கிய சர்ச்சை நடந்தாக்கா அதை பற்றி யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா தனக்கும் ஏதாவது ஒரு தன்மையில ஒரு அவதூறு விழுந்திருமோன்னு சொல்லிட்டு மௌனமாக இருப்பார்கள். அல்லது இயக்கங்களை நம்புவார்கள், இயக்கங்களையோ கட்சிகளையோ நம்பி அவர்கள் அல்லது நாளிதழ்களை போய் பார்த்து அவர்களுடைய ஆதரவை வந்து நாடுவார்கள். நான் பொதுவாக யாருடைய ஆதரவையும் வந்து நாடுவதில்லை. இப்படி ஒரு சர்ச்சை வந்த பிறகு நான் ஒரு வார்த்தை கூட இது பற்றி பேசக்கூட இல்லை. என்னுடைய நாவல் குறித்த அவதூறான வந்த போது ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலை. ஆனா ஏறக்குறைய நான் சொன்னது போல 30 மேற்பட்டவர்கள் மலேசிய வாசகர்கள் மட்டுமே இந்த நாவலுக்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்தார்கள். அப்ப நான் என்ன கவனிச்சேனாக்கா புதிதாக எழுந்து வரக்கூடிய ஒரு வாசகர் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த வாசகர்கள் இந்த நாவலை வாசித்து அந்த வாசிப்பின்படி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவங்க இந்த நாவலை எவ்வளவு விரிவா வாசிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றும் எப்படி அந்த நாவலை பார்த்துருக்காங்க எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருக்கு. ஸோ இந்த நண்பர்கள் வழியாகத்தான் என்னுடைய அடுத்த செயல் திட்டங்களை முன்னெடுக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து ஒரு புனைவனாக என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க வழியாக தான் நம்ம வந்து நான் வந்து அடுத்து என்னுடைய செயல் திட்டங்களை முன்னெடுக்க முடியும். மற்றபடி எந்த இயக்கங்களுடைய ஆதரவும் எனக்கு இல்லை. நான் ஒரு தனி மனிதனாகத்தான் இருக்கேன். என்னுடைய வாசகர்களையும் நண்பர்களையும் நம்பி மட்டுமே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.
நிறைவாக ஒரு கேள்வி, இப்போது நீங்கள் சிந்தித்து பார்க்கிற போது அல்லது நீங்களே உங்களை சுய விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற போது அந்த நாவலில் வருகின்ற அந்த விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர்த்திருக்கலாம் அல்லது அதை வேறு மாதிரி கையாண்டிருக்கலாம் அப்படி என்று உங்களுக்கு படுகிறதா? அதில் ஏதாவது மாற்றத்தை செய்திருக்கலாமோ அப்படி என்று நீங்கள் இப்போது நினைக்கிறீர்களா?
மலேசியாவில் மட்டுமல்ல, உலகில் சுதந்திரம் பெற்ற எந்த நாட்டிலுமே இந்தந்த சொற்களை பயன்படுத்தலாம், இந்தந்த சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்ற பட்டியலெல்லாம் போட்டு வைத்திருக்க மாட்டார்கள். அதற்கான சாத்தியமே இல்லை. ஆனால் மலேசிய பதிவிலாக்காவில் ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கும்போது, ஒரு பெயரை குறிப்பிடும்போது, அவனுடைய உருவத்தை கேலி செய்யும் வகையில் கருப்பன், குண்டன், குட்டையன் என்ற உருவ கேலி செய்யக்கூடிய மாதிரியான பெயர்களை வைப்பதை தடை செய்கிறார்கள். அது போன்ற பெயர்களோடு சென்றால் அவர்கள் அந்த பெயர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று வேண்டுமென சொல்லலாம். மற்றபடி புனைவுக்குள் இந்தந்த சொற்களுக்கான வரைமுறை உண்டு என்ற எந்த விதமான சட்டங்களும் இல்லை. ஆனால் அது இலக்கிய ரீதியான சர்ச்சைகளாக்கப்பட்டுள்ளன. ஒரு புனைவுக்குள் ஒரு இன துவேஷம் செய்வதாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்துவதாகவோ அந்த கதைக்குள் நாவலுக்குள் வரக்கூடிய கதாபாத்திரத்தை அமைக்கப்பட்டிருக்குமாயின் அது புனைவு அடிப்படையில் சர்ச்சையாக்கப்பட்டுள்ளது. அந்த சர்ச்சையின் அடிப்படையில் நூல்கள் வந்து மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் அதற்கு ஏற்ற சட்ட வரையறை என்று ஒன்று இல்லை. ஆனால் இலக்கிய அளவிலான சர்ச்சைகள் நடந்துள்ளன.
எனவே நாவலை எழுதும் போது என்னை மீறி வந்த வரிகள் தான் எல்லாமே. அந்த நாவலுக்குள்ள என்னுடைய அறிவு தலையீடு இல்லை, வெறும் என்னுடைய உணர்ச்சிகள் மட்டும்தான் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனவே அதோடைய அந்த ஒரிஜினாலிட்டி என்னவோ அதை நான் வந்து ரசிக்கிறேன். அப்புறம் பிறகு நான் அதை எடிட் பண்ணும்போது எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதை வெட்டி நான் பண்ணேன். ஆனால் அந்த நாவலில், அதாவது இந்த பாலியல் சிக்கல்னு சொல்லப்படுறது, ஒட்டுமொத்த நாவலில் 280 பக்கம் நாவலில் ஒரு ரெண்டு பத்தியில் தான் இருக்கு. அந்த ரெண்டு பத்தியில் அது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை சொல்லக்கூடியதாக இருப்பதாலும், அந்த நாவலுடைய ரெண்டு காலகட்டத்துடைய மிக முக்கியமான முடிச்சு இருப்பதாலும் அந்த காட்சி வந்து அவசியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனவே அப்புறம் ரெண்டாவது இந்த கொச்சை மொழி, இதெல்லாம் வந்து தோட்டங்களில் வந்து எளிதாக புலகக்கூடிய சொற்கள் தான். அப்படி இந்த நாவல் வந்து சாராய சாவு அடிப்படையாக கொண்டது, கள்ளசாராயம் குடித்த மக்களுடைய வாழ்க்கையை சொல்றது. எனவே சாராயம் குடிப்பவர்கள் கொச்சை வார்த்தை பேசுவதும் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வதும் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவது என்பது இயல்பான விஷயம். எனவே அவர்கள் மொழியில் தான் நாவலை வந்து நான் சொல்ல முடியும். எனவே இதெல்லாமே வந்து எனக்கு எதுவுமே நீக்கணும் அப்படின்னு வந்து தோணலை.
சரி, மிக்க நன்றி நவீன் அவர்களே. உங்களது இலக்கிய பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி.
மிக்க நன்றி.